நீங்கள் SPS தமிழோடு இணைந்துள்ளீர்கள். sps.com.au/tamil எனும் இணையத்தின் மூலம் மேலும் பல சிறப்பான நிகழ்ச்சிகளை நீங்கள் கேட்கலாம்.
திருக்குறளை எழுதி தமிழுக்கு பெருமை சேர்த்தவர் திருவள்ளுவர். அவர் எழுதிய 1330 குறள்களில் ஒரு இடத்திலும் அவர் பேசிய மொழி தமிழ் என்றோ, அவர் பிறந்த வளர்ந்த ஊர் எதுவென்றோ குறிப்பிடவில்லை. அவர் கூறும் கருத்துகள் உலக மக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்டதால் திருக்குறள் உலக மறை என்று மதிக்கப்படுகிறது.
அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு.
பெரும்பாலான இந்திய நாட்காட்டிகளில் காலக்கணிப்பில் பயன்படுத்தப்படும் சுற்றுவட்டம் 60 ஆண்டுகள். இவை 60க்கும் பஞ்சாங்கங்களில் தனித்தனி பெயர் குறிப்பிடப்படுவதுடன் 60 ஆண்டுகளுக்கு ஒரு முறை இப்பட்டியல் மீள்வதாக சொல்லப்படுகிறது. சில தமிழ் நாட்காட்டிகளிலும் இந்த பெயர்கள் பரவலாக பயன்படுத்தப்படுகின்றன. இந்த 60 ஆண்டு பட்டியல் எப்போது தமிழர் வழக்கில் வந்தது என்பதற்கான தெளிவான சான்றுகள் இல்லை. இருந்தாலும் பொது ஆண்டுக்கு 500 ஆண்டுகளுக்கு பின்னர்தான் தமிழகத்துக்கு அறிமுகமானதாக சில அறிஞர்கள் சொல்கிறார்கள். கல்வெட்டுகளை எடுத்துக்கொண்டால் 14ஆம் 15ஆம் நூற்றாண்டுகளை சேர்ந்த கல்வெட்டுகளிலேயே இந்த 60 ஆண்டு பெயர்பட்டியலை முதன்முதலாக காண முடிகிறது. 2008ஆம் ஆண்டில் தமிழர் புத்தாண்டு சித்திரையிலா அல்லது தை மாதத்திலா என்ற குழப்பம் உச்சமடைந்த போது இந்த 60 ஆண்டு பட்டியல் தமிழ் அல்ல என்ற வாதம் முதன்மை பெற்றது. ஆனால் அதற்கு பல வருடங்களுக்கு முன்னரே இந்த 60 ஆண்டு பட்டியலை பின்பற்றுவது மானக்கேடு என அறிஞர்களும் பகுத்தறிவு பகலன் பெரியாரும் பேரறிஞர் அண்ணாவும் கூறியுள்ளனர். எனவே தமிழ் பெருமக்கள் தை முதல் நாளை திருவள்ளுவர் பிறந்த நாளென்றும் தை 2ஆம் நாளை திருவள்ளுவர் தினம் என்று கொண்டாடுவதென்றும் முடிவெடுக்கப்பட்டது. 1921ஆம் ஆண்டு தமிழ்கடல் மறைமலை அடிகளார் தலைமையில் தமிழ்தென்றல் திரு வி கல்யாணசுந்தரனார், தமிழ் காவலர் சுப்பிரமணிய பிள்ளை, சைவப்பெரியார் சச்சிதானந்தம் பிள்ளை, நாவலர் நாமு வெங்கடசாமி நாடார், நாவலர் சோமசுந்தர பாரதியார், முத்தமிழ் காவலர் கியா பே விஸ்வநாதம் போன்ற நுண்ணறிவுடைய அறிஞர்கள், சான்றோர்கள், புலவர்கள் கூடி ஆராய்ந்தனர். இயேசு பிறப்பதற்கு 31 ஆண்டுகளுக்கு முன்னர் திருவள்ளுவர் பிறந்தவர் என்றும், அவர் பெயரில் தொடராண்டை பின்பற்றுவது சாலச் சிறந்தது என்றும், அதையே தமிழாண்டு எனக் கொள்வது என்றும் முடிவு செய்தார்கள். இந்த முடிவை அனைத்து மக்களும் ஏற்றுக்கொண்டு பின்பற்றத் தொடங்கினார்கள். புலால் மறுத்த திருவள்ளுவர் தினத்தை முன்னிட்டு இந்த வருடம் அனைத்து ரட்சிக் கடைகளையும் மூட சென்னை மாநகராட்சி உத்தரவிட்டது. இதேபோல ஆடு மாடு இதர இறைச்சி விற்பவர்கள் பல்பொருள் அங்காடிகள் மற்றும் வணிக வளாகங்களில் பதப்படுத்திய இறைச்சி விற்பனை செய்யவும் தடை செய்யப்பட்டது. காலம் அறிதல் என்று ஒரு அதிகாரமே வரைந்துள்ள திருவள்ளுவர் எதிர்காலத்தில் அவர் படைத்த நூலுக்கும் தனக்கும் என்ன நடக்கும் என்பதை அறிந்திருக்கவில்லை.
வேற்பருள்ளியவர் பொள்ளெனாங்கே புறம் வேறார் காலம் பார்த்து உள்வேற்பருள்ளியவர்.
அறிவுடையவர் எதிரிகள் தீங்கு செய்தவுடன் அப்பொழுதே உடனே புறத்தில் கோபப்பட மாட்டார். வெல்வதற்கு ஏற்ற காலம் பார்த்து அகத்தில் கோபம் கொள்வார்.
திருவள்ளுவர் எப்படி இருப்பார் என்பது யாருக்கும் தெரியாது. ஒவ்வொரு காலகட்டத்திலும் அவர் இப்படித்தான் இருந்திருப்பார் என ஒரு தோற்றத்தை கொடுத்து வந்தனர். கடந்த வருடம் வெளியான ஒரு திருவள்ளுவர் படம் மாபெரும் சர்ச்சையை உருவாக்கியிருந்தது. இது SBS தமிழ். ஆஸ்திரேலியா முழுவதும் ஒலிக்கும் ஒரே தமிழ் ஒலிபரப்பு. அதில் நாம் திருவள்ளுவர் தினம் குறித்த சிறப்பு நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிறோம். காவி உடையில் விபூதி அணிந்த திருவள்ளுவர் படம் வெளியிடப்பட்டு ஏற்பட்ட சர்ச்சை குறித்தும், திருவள்ளுவர் நாள் குறித்தும் தமிழ் ஆர்வலர் ஆய்வாளர் பல ஆய்வுக் கட்டுரைகளையும் 2 நூல்களையும் எழுதியுள்ள முருகேசு பாக்கியநாதன் அவர்களை தொடர்பு கொண்டு அவருடைய கருத்துக்களை பதிவு செய்ய கோரினோம்.
வணக்கம். தமிழ்நாட்டில் திருவள்ளுவருக்கு ஒரு அவமானம் என்றுதான் சொல்ல வேண்டும். உண்மையில் நம்மளது தமிழ் வாழ்க்கை ஆரம்ப காலத்திலே சங்க காலத்திலே சமயங்களுக்கு அப்பாற்பட்டுத்தான் வாழ்ந்த வாழ்க்கையாக இருந்தது. சைவ சித்தாந்த வாழ்க்கை எங்களுக்கு பிற்காலத்தில் தான் கிடைத்தது. ஆரிய ஊடுருவலால் பிராமண ஆதிக்கத்தினால் பல சிதைவுகள் எமது தமிழர் வாழ்வில் ஆரம்ப காலத்தில் ஏற்பட்டது. ஆனால் அதனால் சில நன்மைகள் கூட ஏற்பட்டன. ஏனெனில் தொல்காப்பியத்திற்கோ அல்லது திருக்குறளுக்கோ முதல் உரை எழுதியவர்கள் அவர்கள்தான். அவர்கள்தான் கற்றறிந்திருக்கின்றார்கள். அந்த நாளையிலே அவர்கள் இவைகளை தேடி எடுத்து அவைகளுக்கு உரைகளை தந்திருக்கின்றார்கள். அதாவது மிகவும் பிற்பட்ட காலத்திலே 7ஆம் நூற்றாண்டு 8ஆம் நூற்றாண்டு மட்டிலே நச்சினார்க்கினியர் சேனாவரையர் போன்றோர் தொல்காப்பியத்துக்கு உரை எழுதியிருக்கின்றார்கள். பரிமேலழகர் கல்லாடர் போன்றோர் திருக்குறளுக்கு உரை எழுதியிருக்கின்றார்கள். அவர்கள் செய்த நன்மைகள் பல. ஆனால் தமிழோடு அவர்கள் கலந்து தமது செல்வாக்கினை புகுத்தி தமது சமயத்தினை எம்மக்கள் புகுத்தி அந்த பூசை முறைகளை புகுத்தி இன்றும் நாம் அந்த சமய முறைகளில் இருந்து வெளியேற முடியாமல் இருப்பது உண்மையில் எமது சமயத்துக்கு கிடைத்த ஒரு சாபம் என்றுதான் சொல்ல வேண்டும். ஏனெனில் மற்ற ஏனைய சமயங்கள் கிறிஸ்தவ சமயங்களாக இருக்கட்டும் முஸ்லீம் இஸ்லாம் சமயமாக இருக்கட்டும் அவர்கள் தங்களது மொழியிலே தமது பாஷையிலே தமிழ் பாஷையிலேயே தமது இறை வணக்கத்தை செய்கின்றார்கள். ஆனால் நாம் என்ன ஒரு புரோக்கரை பிடித்துத்தான் அதனை சமஸ்கிருதத்தில் நாம் பூசைகளை செய்விப்பதில் எண்ணம் நிற்கின்றோம். அதற்கான முயற்சிகளை கலைஞர் கருணாநிதி அவர்கள் எடுத்தும் அவர்களால் அதனை சாதிக்க முடியவில்லை. தமிழ் பூசகர்கள் என்ற நிலை ஒன்று கொண்டு வர முயற்சித்தார்கள். ஆனால் அது மக்களாலும் ஏற்கப்படவில்லை. மக்கள் என்னென்றால் தமிழ் பூசை செய்தால் அதை ஏற்கும் நிலையில் கூட நமது சமயத்தவர்கள் இல்லை. ஆனால் ஒரு சில அறிஞர்களை திருவள்ளுவர் பிறந்த ஆண்டு சரியாக நிர்ணயம் செய்யவில்லை. இவர் கருணாநிதி அவர்கள் கூட ஒரு குழுவினை போட்டு அந்த ஆண்டை நிர்ணயம் செய்து அதனை ஒரு திருவள்ளுவர் ஆண்டு என்று இப்பொழுது நாங்கள் பழகி வருகின்றோம். ஆனால் அது கூட சரியாக நிர்ணயிக்கப்படவில்லை. திருவள்ளுவர் மயிலாப்பூரில் பிறந்தார் என்று கூறினார்கள். மயிலாப்பூரில் தான் ஒரு கோயில் வைக்கப்பட்டுள்ளது திருவள்ளுவருக்கு. அது உண்மையிலே ஒரு சிரிப்புக்குரியது. அது கூட பூணூல் போட்ட சிலை தான் அங்கு வைத்திருக்கின்றார்கள். ஆனால் திருவள்ளுவர் கடவுளை பற்றி கடவுள் வாழ்த்து என்று கூறினாலும் அது இடைச்செருகல் என்றுதான் ஒரு சிலர் கூறுகின்றார்கள். அது தலையங்கங்கள் இட்டது கூட இந்த உரிய எழுதினவர்கள் தான். அறவாளி அந்தனர்தால் சேர்ந்தாற்கல்லால் புறவாளி நீத்தராது இது என்றது அவர். அந்தனர் என்போர் அறவோர் என்றுதான் கூறுகின்றார்கள். பிராமணர் என்று அங்கு அவர் கூறவில்லை. அப்ப அப்படி இருக்கும் பொழுது அவருக்கு பூணூலை போட்டு நெற்றியில் பட்டையும் கழுத்தில் கொட்டையும் காவியுடையும் தரித்து இன்று இந்து சமயம் என்ற ஒரு மதத்திற்குள் அவரை அமுக்கிவிட்டார்கள். ஆனால் அவர் அதற்கு எல்லாம் அப்பட்டவர். அவர் ஒரு தமிழ் மறை தந்த மறவர். ஆகவேதான் இதனை நாங்கள் ஏற்க முடியாது. பல எதிர்ப்புகள் இந்தியாவில் ஏற்பட்டன. உண்மையில் அதற்கு நாங்கள் திராவிட கட்சிகளை இதற்குள் நாங்கள் இழுக்க தேவையில்லை. தமிழர்களாக நின்று நாம் இதனை எதிர்க்கலாம். ஏனெனில் இப்படியான கருத்துக்களை புகுத்தி அங்கு ஒரு மதவாத குழப்பத்தினை ஏற்படுத்தி திருவள்ளுவரை ஒரு இந்துத்துவவாதியாக காட்டி இந்து என்ற பெயர் ஏற்பட்டது கூட வெள்ளைக்காரர்கள் இங்கு வந்தபொழுது அவர்கள் அங்கு சிந்து நதி நாகரிகத்தை தான் கண்டு இந்து என்ற பெயரினை பாவித்துத்தான் இந்தியா என்ற பெயரும் இந்து சமயம் என்ற பெயரையும் புகுத்தினார்கள். ஆகவே இந்த இந்து என்றது வெள்ளைக்காரர்கள் இந்தியாவை அடிமைப்படுத்திய பின்பு வந்த பெயரே அல்லாமல் இந்து என்பது எமது சமயம் அல்ல. மயிலாப்பூர் அது இருக்கிறது உண்மை, அங்க கோயில் ஒன்று இருக்கு. ஆனால் இந்த திருவள்ளுவர் அங்குதான் மறைந்தார், அவருக்கு வாசுகி என்ற மனைவி இருந்தார் என்றது எதற்கும் எதுவித சான்றுகளும் இல்லை. உண்மையில் அவர் தனது பெயரையே மறைத்திருந்தார். இது சங்க சான்றோர்கள், இந்த சங்க புலவர்களை சங்க சான்றோர்கள் என்றுதான் அழைப்பார்கள். உண்மையில் திருவள்ளுவரும் ஒரு சான்றோர் தான். அவர் ஒரு சமூகத்தின் அடிப்படையில் அவர் வந்தார் என்று சொல்லுகின்றார்கள் ஒரு சிலர். அதுவும் எனக்கு ஏற்பதற்கு நான் தயாரில்லை. ஏனெனில் வள்ளுவர் என்பவர்கள் சாஸ்திரம் பார்ப்பவர்களை ஒரு வள்ளுவர் குடி என்றொரு கணக்குகள் அடக்குகிறார்கள். ஆனால் அதுவும் ஏற்கக்கூடிய ஒரு நிலை இல்லை. ஏனெனில் அந்த காலத்திலே அப்படியான ஒரு சாதி அடிப்படை இருக்கவில்லை. அது முக்கியமில்லை, அதை பற்றி எதுவித முக்கியம் கொடுக்கவே கூடாது. அதுக்கு அவர் எங்களுக்கு ஒரு ஒரு அறநூலை தந்துள்ளார். அறிஞர் பெருமக்கள் சொல்வார்கள், இது ஒரு அறநூற்காலத்தில் வளர்ந்த நூல். அதாவது புத்த சமயம், சமண சமயம், கிமு ஒரு அந்நூற்றாண்டு, ரெண்டாம் நூற்றாண்டு, கிபி மூன்றாம் நூற்றாண்டு வரை தமிழ்நாட்டில் வழங்கி வந்தது. சமண சமய கருத்துக்களோ அல்லது இது புத்த சமய கருத்துக்கள் என்றுதான் கூடுதலாக கூறப்படுகின்றது. ஆனால் ஒரு சிலர் சொல்வார்கள் சமண சமய கருத்துக்கள் என்று சொல்லி. ஆனால் இது எமது தமிழ் வாழ்க்கை முறையினை அடிப்படையாக வைத்து செய்யப்பட்ட நூல் என்றதுதான் என்னுடைய கருத்து. அறம் அல்லது தர்மம், பொருள், இன்பம், வீடு. வீட்டை பற்றி சொல்லவில்லை. வீடு அது இந்து சமயத்திலாம் சொல்லப்படுகின்றது. அறம், பொருள், இன்பம், இல்லறத்து பால்தான் அந்த காம இதை சொல்லப்படுகின்றது. அப்ப இது ஒரு முக்கியமாக வாழ்க்கையோடு இணைந்த ஒரு நூல் என்றுதான் சொல்ல வேண்டும். அப்ப இதே கடைச்சங்க காலத்துலதான் எழுதப்பெற்றிருக்கின்றது. அதை அரங்கேற்றுவதற்கு கூட அவருக்கு அங்கு இடங்கள் கொடுக்கப்படவில்லை என்பதுதான் செவி வழி வந்த செய்திகளாகத்தான் இருக்கின்றது. எங்கும் இது ஒரு கல்லில் பதித்தோ இது வீட்டில் பதித்தோ இருக்கவில்லை. பொதுவாக இந்த சங்க நூல்கள், திருவள்ளுவற்ற நூல் கூட செவி வழி வந்துதான் பின்பு ஏடுகளில் எழுதப்பட்டது. ஆரம்ப காலங்களில் ஏடுகளில் எழுதப்படவில்லை என்பதுதான் எனது கருத்தும், பல அறிஞர்களது கருத்தும். பிற்காலத்தில் இதனை எல்லீஸ் ஒரு அரச உத்தியோகத்தர் இங்கு இருந்த பொழுது அயோத்திதாச பண்டிதரின் ஒரு பேரனார் அங்கு அவருக்கு ஒரு உதவியாளராக வேலை செய்தார். அவர்தான் ஒரு ஏட்டு பிரதியினை எல்லீஸ் அவர்களுக்கு கொண்டு வந்து கொடுத்தார்கள். எல்லீஸ் அவர்கள் உண்மையிலே அந்த காலத்திலே ஒரு பதிப்பகத்தையும் வைத்து நடத்தியிருந்தார். அவர் அதனை பதிப்பித்து வெளியிட்டார் என்பதுதான் வரலாறு. நன்றி.
இது போன்ற மேலும் பல நிகழ்ச்சிகளை கேட்க வேண்டுமா? ஆப்பிள் பாட்காஸ்ட், கூகுள் பாட்காஸ்ட், ஸ்பாட்டிஃபை என்று பாட்காஸ்ட் கிடைக்கும் பல வழிகளில் நீங்கள் நிகழ்ச்சிகளை கேட்கலாம்.